நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சே. தேசிய வங்கியின் இயக்குனர் எனும் முறையில் இறக்குமதி உரிமம் வழங்கும் பொறுப்பு சே இடம்தான் இருந்தது. கியூபாவின் சேமிப்பை அதிகரிக்க வேண்டும், கியூபா தன்னிறைவு அடைய வேண்டும் எனும் நோக்கமும் அவரிடமிருந்தது. அதனால் கியூபாவின் இறக்குமதியை இயன்ற வரையில் குறைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஒருநாள் கியூபாவின் பிரபல பல்பொருள் அங்காடியான எல்லன் கண்டாவில் பணிபுரியும் பெண்கள் சேயை சந்தித்து, இறக்குமதியை கூட்டுங்கள், இல்லையெனில் நாங்கள் எங்கள் வேலையை இழக்க நேரிடும் என்று முறையிட்டனர். அவர்களில் பலருக்கு திருமணமாகி குழந்தைகளும் இருந்தனர். இறக்குமதி குறைந்துவிட்டால் இவர்களது அங்காடியில் வேலை குறைந்துவிடும், இவர்களது சம்பாத்தியமும் நின்றுவிடும்.
நாளை வாருங்கள், உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்
என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் சே. மறுநாள் அப்பெண்களை தன் அலுவலகத்திற்கு வரவழைத்தார்.
இந்த பருவத்தில் ஏராளமான தக்காளிகள் விளைந்துள்ளன. நீங்கள் அனைவரும் வயல்களுக்குச் சென்று தக்காளியை பறியுங்கள். இந்த கடையில் வேலை பார்ப்பதை விட உயர்ந்த தரத்துடன் வாழ்க்கை நடத்தலாம்
என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அந்த அங்காடிக்கு இறக்குமதி உரிமம் வழங்கப்படவில்லை. கியூபாவில் இன்றளவும் இந்த ஆச்சரியம் தொடர்கிறது. ஆசிரியராக இருக்கும் ஒருவர் பகுதி நேரத்தில் விவசாயியாக பணியாற்றுவார். இதற்கான அவசியம் என்ன? இதோ சே குவாராவின் பதில்.
ஒரு மருத்துவர் ஒரு விவசாயியாகவும் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். வேளாண்மையைப் பொறுத்தவரை, வளத்தைப் பொறுத்தவரை, உலகிலேயே செழிப்பான நாடுகளில் ஒன்றான கியூபாவில் சத்துணவு மிகவும் குறைவாக இருப்பதால் அதை விரிவுபடுத்த புதிய உணவு வகைகளை மருத்துவரே விதைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். இத்தகைய சூழ்நிலைகளில் நாம் எப்படி ஓர் ஆசிரியராக, சமயங்களில் ஒரு கண்டிப்பான ஆசிரியராக விளங்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். சமயங்களில் நாம் ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை மக்களிடம் நமது விவேகத்தை எடுத்துச் செல்லாமல் இருப்பது. மாறாக மக்களிடம் சேர்ந்து நாமும் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பதை, அவர்களுடன் இணைந்து நாமும் ஒரு மாபெரும் அழகிய பரிசோதனையில் புதிய கியூபாவை நிர்மாணிக்கும் பணியில் ஈடுபடப் போகிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். சிறிது காலத்திற்கு முன்பு இங்கு ஒரு சர்வாதிகாரி மட்டும் வீழ்த்தப்படவில்லை, ஒரு அமைப்பே வேரோடு பிடுங்கி எறியப்பட்டு விட்டது என்பதை பெருவாரியான மக்கள் புரிந்து வைத்துள்ளனர். சிதைந்து போன அந்த பழைய அமைப்பின் இடிபாடுகளின் மீது நம் மக்களுக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய புதிய அமைப்பு ஒன்றை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்.
கியூபர்கள் புரிய வைத்தனர். கியூபா ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து முன்னேறியது. 1964 December 9 நியூயார்க் சென்றார் சே. அமெரிக்க மண்ணில் நின்று கொண்டு அமெரிக்காவை, ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சத்தமாக குரல் கொடுத்தார்.
நான் ஒரு கியூபன், நான் ஒரு அர்ஜென்டைன், நான் ஒரு லத்தீன் அமெரிக்க தேசபக்தன். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஏதாவது ஒன்றின் விடுதலைக்கு எந்த பலனும் கேட்காமல், யாரையும் பலி கேட்காமல் நான் என்னையே தருவதற்கு தயாராக இருக்கிறேன்
என்று பிரகடனம் செய்தார். அமெரிக்காவின் தண்டுவடம் ஜில்லிட்டு போனது. கேஸ்ட்ரோவை விட சே குவேரா ஆபத்தானவர் என்று அவர் பெயரை சிவப்பு மையால் சுழித்து வைத்தது. சே குவேராவை விட்டு வைத்தால் லத்தீன் அமெரிக்கா எஞ்சியிருக்காதென்று அமெரிக்கா அஞ்சியது. கியூப புரட்சி வெற்றி பெற்றதற்கு சே ஒரு முக்கிய உந்து சக்தியாக இருந்தாரென்று அவர்களுக்கு தெரியும். கியூப வெற்றியை ருசித்த சே பிற லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் கலகத்தை தூண்டிவிடுவார் என்று பயந்தது. சே குவேராவின் ஒவ்வொரு அசைவையும் சிஐஏ மிக மிக எச்சரிக்கையாக கண்காணித்துக் கொண்டிருந்தது. எது நடக்கக்கூடாது என்று அமெரிக்கா நினைத்ததோ அதுவேதான் நடந்தது. 3 அல்ஜீரியா, காங்கோ, கினியா, கானா, தான்சானியா என்று சுற்றிக்கொண்டே இருந்தார் சே குவேரா. அவரை பொறுத்தவரையில் கியூபாவில் அவரது பணி நிறைவடைந்துவிட்டது. கியூபாவைப் பற்றி இனி கவலைப்படத் தேவையில்லை. கியூபா உயிர்ப்புடன் இருக்கிறது. கியூபாவை வழிநடத்த ஃபிடல் காஸ்ட்ரோ ஒருவர் போதும். ஆனால் பிற நாடுகள், அங்குள்ள மக்கள், அவர்களை விடுவிக்கப் போவது யார்? கியூபாவிற்கு அடுத்து வேறெந்த நாடு சிலிர்த்துக் கொள்ளப் போகிறது? தெரியவில்லை. அதைக் கண்டுபிடிக்கத்தான் சே முயன்று கொண்டிருந்தார். ஏப்ரல் 1965 சே குவேரா கியூபாவிலிருந்து சிறிது சிறிதாக விலகிக் கொண்டிருந்தார். காங்கோவிற்கு ஒரு விடுதலைப் படையை அமைத்து பயிற்சி அளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் சே. ஆப்பிரிக்காவின் சமூக பின்னடைவை பற்றி ஆழ்ந்த புரிதல் கொண்டவராக அவர் இருந்தார். காங்கோவில் சரியான தலைமையில்லை. கட்சிகள் கிடையாது. சிறு சிறு இனக்குழுக்கள் தமக்குள்ளாக ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொண்டு மிக குறுகிய நோக்கில் போராடி வந்தன. அமெரிக்காவின் ஏகாதிபத்தியம் பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. சே இவர்களை ஒன்றிணைக்க முயன்றார். காஸ்ட்ரோவிற்கு ஒரு கடிதம் எழுதினார்.
நான் கியூபாவை விட்டு வெளியேறுவது என்று முடிவு செய்துவிட்டேன். அந்த முடிவை மாற்ற முடியாது. நான் ஆப்பிரிக்கா சென்று அந்த மக்களின் விடுதலைக்காக போராட விரும்புகிறேன். நீங்கள் உதவ முடியுமா முடியாதா என்பதை நேரடியாகச் சொல்லிவிடுங்கள். உங்களால் இயலாது என்றால் உதவி கிடைக்கக்கூடிய வேறு இடத்தை தேட வேண்டியிருக்கும்.
சே குவேராவிற்கு உதவ தயாராக இருந்தார் காஸ்ட்ரோ. காங்கோவில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வு உருவாக வேண்டும் என்பது காஸ்ட்ரோவின் விருப்பமாகவும் அமைந்தது. சேவிக்கு அவர் எழுதிய பதில் கடிதத்தில்,
உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும், ஆனால் நீங்கள் அவசரப்படக்கூடாது. தக்க தயாரிப்புடன் செயல்பட வேண்டும். உங்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் என்பதை நம்புங்கள் என்றார்.
சே குவேரா கியூபாவிலிருந்து வெளியேறினார். காஸ்ட்ரோ நினைத்திருந்தால் சேயை தடுத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் சே கிரான்மா படகில் இருந்தபோதே காஸ்ட்ரோவிடம் ஒரு வாக்குறுதியை பெற்றிருந்தார். அதாவது, கியூபப் புரட்சி வெற்றி பெற்ற பிறகு சேயின் விருப்பப்படி செல்ல காஸ்ட்ரோ அவரை அனுமதிக்க வேண்டும். கியூபாவில் தங்கியிருக்க வேண்டும் என்று அவரை நிர்பந்திக்கக்கூடாது. சேவை பிரிவது காஸ்ட்ரோவிற்கு நிச்சயம் கடினமாகத்தான் இருந்தது. ஆனால் சே போன்ற ஒரு தீவிர போராளியை ஒரு பிரதேசத்தில் அடக்கி வைக்க முடியாது என்று அவருக்கு தெரியும். அப்படி அடக்கி வைப்பது சரியல்ல என்பதும் அவருக்கு தெரியும். சே காங்கோ சென்றடைந்தார். அவர் நினைத்தது நடைபெறவில்லை. சேயிடம் இருந்த உறுதியும் உற்சாகமும் காங்கோ மக்களிடமில்லை. காங்கோவிலிருந்து காஸ்ட்ரோவிற்கு எழுதிய கடிதத்தில் சே இதை பற்றி குறைபட்டுக் கொண்டார்.
காங்கோலியர்கள் துப்பாக்கி வேட்டுச் சத்தம் கேட்டவுடன் திசை தெரியாது ஓடிவிடுகிறார்கள். ஓடும்போது ஆயுதங்களை போட்டுவிட்டு ஓடுகிறார்கள். எப்பொழுதும் மக்களிடமிருந்து பொருட்களை கொள்ளையிடுவதில் கவனமாக இருக்கிறார்கள். இது அதிகமாகிக் கொண்டே வருகிறது. எமது போர் வீரர்கள் மத்தியிலும் சோர்வு அதிகரித்து வருகிறது. அவர்கள் போர் புரியாமல் பொழுதை கழிக்க விரும்பவில்லை. நிலைமை மோசமாக இருக்கிறது. முடிவு எடுக்க முடியாத இக்கட்டான நிலையில் நான் இருக்கிறேன்.
சே குவாராவின் நிலைமை மோசமாக இருப்பதை காஸ்ட்ரோ உணர்ந்து கொண்டார். அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி மீண்டும் கியூபாவிற்கு அழைத்து வர அவர் விரும்பினார். சில நண்பர்களை காங்கோவிற்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அவர்களால் சேயை சமாதானப்படுத்த முடியவில்லை. காங்கோவில் புரட்சி வெடிக்கும் என்று சே பிடிவாதமாக இருந்தார். தொடர்ந்து விவசாயிகளை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய முயற்சி தோல்வியடைந்தது. அவரது உடல் நலம் மோசமடைந்தது. பதறிப்போன காஸ்ட்ரோ உடனடியாக தனது சுகாதார அமைச்சரையும் ஒரு மருத்துவரையும் படகில் ஏற்றி அனுப்பினார். கூடவே சேவுக்கு ஒரு விண்ணப்பமும்,
நீங்கள் கியூபாவிற்கு எப்போதும் வரலாம். நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள். கியூபா இல்லாவிட்டால் தாங்கள் விருப்பப்பட்ட எந்த இடத்திற்கும் போகலாம். நீங்கள் கொல்லப்படுவதை மட்டும் நான் விரும்ப மாட்டேன். எனவே உங்களுக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கிறேன். எதையும் செய்ய காத்திருக்கிறேன். தயவு செய்து ஒத்துழையுங்கள்.
சே ஒத்துழைக்கவில்லை. காங்கோவிலிருந்து கிளம்பி பொலிவியாவை நோக்கி முன்னேறினார். சிஏஏ பலவிதமான கதைகளை பரப்பிவிட்டது. உதாரணத்திற்கு சில. காஸ்ட்ரோ சேக்குவாராவை கொன்றுவிட்டார். சே தற்கொலை செய்து கொண்டார். சேவுக்கு கடுமையான தொற்றுநோய். நியூஸ்வீக் 1965 ஜூலை 9 வெளியிட்ட பிரம்மாதமான புலனாய்வு அறிக்கையில், சே கியூபாவின் ரகசியங்களை 10 மில்லியன் டாலருக்கு விற்றுவிட்டார், விவரம் தெரிய வந்ததும் தலைமறைவாகிவிட்டார் என்று எழுதியது. பல்வேறு வதந்திகளைக் கேட்டு துடிதுடித்துப் போன கியூபர்கள் காஸ்ட்ரோவை மொய்த்துக் கொண்டனர். சே எங்கே, சே எங்கே?
சே எங்கே இருக்கிறார் என்று கூற முடியாது, ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றார் காஸ்ட்ரோ.
அவரை பற்றி எப்போது தெரிந்து கொள்ளலாம்?
சே எப்போது விரும்புகிறாரோ அப்போது. இதில் நாங்கள் என்ன சொல்ல முடியும்? சே புரட்சிகர வழியில் வந்தவர், அதே வழியில் பணியாற்றுவார் என நம்புகிறோம்.
ஓஹோ, இதுதானா சங்கதி என்று தன் புலனாய்வை வேறு பக்கம் திருப்பின அமெரிக்க பத்திரிகைகள். காஸ்ட்ரோவுக்கும் சே குவேராவுக்கும் கடுமையான மோதல். காஸ்ட்ரோ சேயை வெளியேற்றிவிட்டார் என்று தலைப்புச் செய்திகளை உருவாக்கின. காஸ்ட்ரோவுக்கும் சே குவாராவுக்கும் இடைவெளி தோன்ற வேண்டும் என்பது சிஏஏவின் ஆசை. ஆனால் எத்தனையோ பிரயத்தனங்களை மேற்கொண்டும் அது இயலவில்லை. 1964 டிசம்பர் 11 ஐநா சபையில் சே முன்வைத்த முழக்கத்தை அவர்கள் அடிக்கடி திகிலுடன் நினைவுபடுத்திக் கொண்டனர்.
நாங்கள் மார்க்சிய லெனினியவாதியாக இருந்தாலும் எங்களது நாடும் நடுநிலை நாடு என்று பிரகடனம் செய்கிறோம். ஏனெனில் நடுநிலை நாடுகளும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுகின்றன. எங்களது மக்களுக்கு உன்னதமான வாழ்க்கையை அமைத்துத் தர விரும்புகிறோம். ஏகாதிபத்தியமோ ஆத்திரமூட்டிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா விதித்த தடைகளை மீறுவோம். கியூபாவிற்கு எதிரான அமெரிக்க பொருளாதார தடையின் உண்மை வரலாற்றை நான் மீண்டும் கூறப்போவதில்லை. சோசியலிச நாடுகளின் சகோதர உதவியால், குறிப்பாக சோவியத் யூனியன் உதவியால் நாங்கள் அமெரிக்க பொருளாதார தடைகளை வென்று வருகிறோம். எதிர்காலத்திலும் வெல்வோம் என்று கூறிக்கொள்கிறேன்.
சிஏஏ சே குவேராவை தேடிக்கொண்டிருந்தது. கியூபா சே குவேராவை தேடிக்கொண்டிருந்தது. இனியும் இவர்களிடம் உண்மையை மறைப்பது சரியல்ல என்று முடிவு செய்த காஸ்ட்ரோ கியூபாவிலிருந்து வெளியேறும் முன் சே அவருக்கு எழுதிய கடிதத்தை மக்களுக்கு வாசித்துக் காட்டினார். சிஏஏவும் அமெரிக்க பத்திரிகைகளும் கிளப்பிய அனைத்து சந்தேகங்களுக்கும் புலனாய்வுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். அக்டோபர் 10, 1967 கியூபாவின் உளவுத்துறை அதிகாரி மானுவே பனேரோவிற்கு ஒரு புகைப்படம் கிடைக்கிறது. அதை பார்த்து அதிர்ந்த பெனேரோ உடனடியாக காஸ்ட்ரோவை வரவழைக்கிறார். விபரம் அறிந்து விரைந்து வந்த காஸ்ட்ரோ அந்த புகைப்படத்தை மௌனமாக உற்று பார்த்தார். பிறகு தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவரால் பேச முடியவில்லை. மீண்டும் அந்த புகைப்படத்தை பார்த்தார். ஏதோ ஒரு கிராமம், சலவை அறை, ஒரு மேஜை, அதன் மீது ஓர் உடல் கிடத்தப்பட்டிருந்தது. மெலிந்து போய் தாடியுடன் குண்டடிபட்டு அது சே குவேராதான் என்று தெரிந்தது. ஆனால் அது சே குவேராவாக இருக்கக்கூடாது என்று எண்ணித் துடித்தார். சிறிது நேரத்திற்கெல்லாம் மற்றொரு புகைப்படம் வந்து சேர்கிறது. சந்தேகமே இல்லை, அது சேதான். மக்களிடம் எப்படி சொல்வது? தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் மீறி இந்த கேள்வி காஸ்ட்ரோவை சங்கடப்படுத்தியது. அக்டோபர் 18 கியூபா ஒன்று கூடியிருந்தது. மார்த்தியின் நினைவுச் சின்னத்திற்கு கீழே அமைக்கப்பட்டுள்ள மேடையில் நின்று கொண்டிருந்தார் காஸ்ட்ரோ. கியூபாவின் கொடிகள் அரைக்கம்பத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. பெரிய திரை சேக்குவேராவின் அசையும் படம் காண்பிக்கப்படுகிறது. சே பேசுகிறார். சிறிது நேரத்திற்கெல்லாம் சேக்குவேராவின் முகம் நெருக்கமாக காண்பிக்கப்படுகிறது. 21 குண்டுகள் முழங்குகிறது. நீண்ட நிசப்தம். காஸ்ட்ரோ உரையாடத் தொடங்குகிறார். மக்களை அமைதிப்படுத்த முயல்கிறார்.
நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்ச்சே.
30 வருடங்களுக்குப் பிறகு அக்டோபர் 18 1997 சே குவேராவின் உடல் கியூபாவிற்கு கொண்டு வரப்படுகிறது. உடல் அல்ல, எலும்புகள். ஒரு பெட்டியினுள்ளே அடுக்கி வைக்கப்பட்டுள்ள எலும்புகள். அந்த பெட்டிக்கு வெளியே கியூப நாட்டு கொடி பறந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கில் திரண்டிருக்கும் மக்களை பார்த்து காஸ்ட்ரோ கூறுகிறார்,
நன்றி சே. உனது வரலாற்றுக்கும் வாழ்க்கைக்கும் உதாரணத்திற்கும் நன்றி. கடுமையாக போராடிய உனது சிந்தனைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் நடத்தும் போராட்டத்தில் எங்களுக்கு உத்வேகமளிக்க மீண்டும் நீ வந்ததற்கு நன்றி.
சேக்குவேராவின் மகள் அலைடிடாவிடம் ஒரு நிருபர் கேட்கிறார், நீங்கள் உங்கள் தந்தையைப் போல இருக்க விரும்புகிறீர்களா? நான் மட்டுமல்ல, கியூபாவில் உள்ள ஒவ்வொருவரும்.